الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إلى آخر الآية صدق الله العلي العظيم عن ابن عباس رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات رواه ابن عدي في الكامل من طريق موسى بن محمد أو كما قال عليه الصلاة والسلام முழுலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத்தே கரீம் ஹஜ்ரத்தே முஸ்தஃபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் முஸ்லிமான சாலிஹான் நடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்தே நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பாவங்களை இரண்டு வகையாக வைத்திருக்கிறான். சிறிய பாவங்கள், பெரும் பாவங்கள். சிறிய பாவங்களை பொறுத்த வகையில் நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், தஸ்பீஹ், தஹ்லீல், தக்பீர், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இது போன்ற அமல்களின் மூலமாக சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். பெரும் பாவங்களை பொறுத்த வகையில் தௌபா இல்லாமல் அல்லாஹு தஆலா பெரும் பாவங்களை மன்னிக்க மாட்டான். தௌபா என்றால் என்ன? செய்த பாவத்திற்காக வேண்டி மனம் வருந்த வேண்டும், இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். பாவத்தோடு தொடர்பு இருந்தால் உடனடியாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளில் ஒன்று கூட இல்லாமல் போனால் இஸ்திக்ஃபாருடைய பெயர் உபயோகம் செய்யப்படும், தௌபாவுடைய பெயர் எடுபட்டு போய்விடும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. பெரும் பாவங்கள், முதலாவது பெரும் பாவம் அல் குஃபர் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹுக்கு இணை வைப்பது. இரண்டாவது பெரும் பாவம் கத்லு நஃப்ஸ், தற்கொலை செய்வது. மூன்றாவது பெரும் பாவம் சிஹர், சூனியம் செய்வது. நான்காவது பெரும் பாவம் தர்க்கு ஸலாத்தி ஆமிதம் முதஅம்மிதா, ஃபர்தான ஐந்து நேர தொழுகைகளில் ஷரியத்துடைய எந்த ஒரு தங்கடமும் இல்லாமல் ஒரு நேர தொழுகையை விடுவது நான்காவது பெரும் பாவம். ஐந்தாவது பெரும் பாவம் ஜகாத் கடமையாகியும் ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருப்பது. ஆறாவது பெரும் பாவம் ஹஜ் கடமையாகியும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் வஃபாத் ஆகுவது. ஏழாவது பெரும் பாவம் ரமதானுடைய ஃபர்தான நோன்பை நோட்காமல் இருப்பது. எட்டாவது பெரும் பாவம் உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோவிப்பது, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது. இதுதான் இன்று என்னுடைய ஜும்மாவுடைய தலைப்பு. பெற்றோர்களை மதித்தால் என்ன, மிதித்தால் என்ன? பெற்றோர்களை கௌரவப்படுத்தினால் என்ன கிடைக்கும்? பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்தால் என்ன கிடைக்கும்? பெற்றோர்களுக்கு நோயினை செய்வது என்பது பெரும் பாவம் என்று சொல்வதை விட
பெரும் பாவங்களுக்கெல்லாம் மிகப்பெரும் பாவம் என்று சொல்வது தான் மிக ஏற்றம். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களுக்கெல்லாம் மிகப்பெரும் பாவத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஸஹாபாக்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் சொல்லி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன், முதலாவது அல்லாஹுக்கு இணை வைப்பது, இரண்டாவது பெற்றோர்களை நோவிப்பது. அல்லாஹுக்கு இணை வைப்பதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மிக பெரும் பாவம் பெற்றோர்களை நோவிப்பது. எவ்வளவு சாலிஹான மனிதராக இருந்தாலும், எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும், தீனுக்காக வேண்டிய வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும், பெற்றோர்களுடைய விடயத்தில் கவனமாக இருக்கவில்லை என்றால் சகராத்துடைய நேரத்தில் களிமா வர மாட்டாது. அல்கமா ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தீனுடைய கிதமத்துகளுக்காக பாடுபட்டவர், தன்னுடைய வாழ்க்கையே தீனுல் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர். அப்படியாப்பட்ட ஒரு சஹாபி சஹராத்துடைய நேரத்தில் களிமா வராமல் தடமாறிக்கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? அவருக்கும் அவருடைய தாய்க்கும் சில மனஸ்தாபங்கள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயை அழைத்தார்கள். சொன்னார்கள், அல்கமாவுடைய விடயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தாய் சொன்னால், என்னுடைய மகன் அல்கமா சாலிஹான ஒரு மனிதன், ஆனால் எப்பொழுதெல்லாம் என்னோடு பேசுவானோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்தை உடைப்பான் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் அவர் இருக்கிறார், அவரை மன்னிக்கலாமே. அந்த தாய் சொன்னால், யா ரசூலல்லாஹ், நான் மன்னிக்க மாட்டேன். மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னிக்கலாமே. மறுபடியும் சொன்னால், மன்னிக்க மாட்டேன். பிலால், நெருப்பை எரிய வையுங்கள், அல்கமாவை எரிப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும், தாய் தாய்தான், என்னுடைய மகனை எரிக்க போகிறார்களா? யா ரசூலல்லாஹ், இதோ நான் அவரை மன்னித்து விட்டேன், தாயுடைய நாவிலிருந்து மன்னித்து விட்டேன் என்ற வார்த்தை வந்தவுடன் அல்கமா ரழியல்லாஹுடைய நாவிலிருந்து அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வெளிப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனில் ஹதீஸில் எந்த பாவங்களை செய்தால் ஹத் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதாப் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லது எந்த பாவத்தை செய்தால் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்தார்களோ, இவைகள் அனைத்துமே பெரும் பாவம். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் சப்ப அபா, யார் தந்தைக்கு ஏசுவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். லஅனல்லாஹு மன் சப்ப உம்மா, யார் தாய்க்கு ஏசுவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். ஏசுவதே பெரும் பாவம். அப்படி என்றால் கையை ஓங்குவது எவ்வளவு பெரும் பாவம்? மூஸா அலைஹி ஸலாம் அவர்களுடைய ஷரியாத்தில் ஒரு மனிதர் தந்தைக்கு கை நீட்டினால், அடித்தால், அவருடைய தண்டனை கழுத்து வெட்டப்பட வேண்டும். தௌராத்தில் இந்த சட்டம் எழுதப்பட்டிருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தகுல் லஹுமா உஃப், சீ என்று கூட சொல்ல வேண்டாம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இது எந்த கட்டத்தில் தெரியுமா? உன்னுடைய தாயோ தந்தையோ மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், மலம் ஜலம் படுக்கையிலேயே போகிறது, நீதான் அதனை சுத்தப்படுத்துகிறாய், இந்த கட்டத்தில் கூட சீ என்று சொல்லக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ரமதானுடைய கடைசி பத்தில், ஒற்றை படையான இரவில், அல்லது முப்பதாவது இரவில், லைலத்துல் கத்ர் என்ற மிக சிறப்பான ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. அந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருகிறார்கள். இந்த உலகத்தில் பூமியில் எத்தனை பொடிக்கற்கள் இருக்கிறதோ அதை விட அதிகமாக மலக்குமார்கள் பூமியில் நிரம்பியிருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா எல்லா நரகவாசிகளையும் விடுதலை செய்வான், எல்லா மனிதர்களையும் மன்னிப்பான், நான்கு மனிதர்களை தவிர. அதில் ஒருவர் தான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோயினை செய்யக்கூடியவன். அவனுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவில் கூட மன்னிப்பு இல்லை, வேற எப்போது மன்னிப்பு கிடைக்க போகிறது? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறினார்கள். முதலாவது படியில் காலை வைக்கும் போது ஆமீன், இரண்டாவது படியில் காலை வைக்கும் போது ஆமீன், மூன்றாவது படியில் காலை வைக்கும் போது ஆமீன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன வித்தியாசமாக வளமைக்கு மாற்றமாக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன். அந்த மூன்று பதுவாக்களில் ஒரு பதுவா, யார் பெற்றோர்களுக்கு நோயினை செய்கிறாரோ அவர் நாசமாகட்டும். துஆ செய்யக்கூடியவர் யார், பதுவா செய்யக்கூடியவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆமீன் சொல்லக்கூடியவர் யார்? ரசூல்மார்கள் நபிமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுடைய பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமலா இருப்பான்? கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் நபி அவர்களோடு மஜ்லிஸில் அமர்ந்திருந்தோம், நாம் அறிந்திராத புதிய ஒரு மனிதர் வந்தார், வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார். அவரை பார்க்கும் போது தூர் ஒரு பிரயாணம் செய்ததாக விளங்கவில்லை. அவருடைய இரண்டு முழங்கால்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலோடு சேர்த்து அமர்ந்தார். இரண்டு கைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையில் வைத்து சில கேள்விகளை கேட்டார். அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி சொல்லி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி சொல்லி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி சொல்லி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், ஃபஅக்பிர்னி அனிஸ் ஸாஅ, கியாமத்துடைய நாள் எப்பொழுது நிகழும் என்று சொல்லி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஆலம் மின் ஸாயில், கேள்வி கேட்பவரை விட கேள்வி கேட்கப்படக்கூடியவர் அறிவாளியாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்திருக்கிறார் என்று. அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅக்பிர்னி அன் அமாராதிஹா, அதனுடைய அடையாளங்களை பற்றி சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் நடாத்தப்படுவது போன்று தாய் எப்பொழுது நடாத்தப்படுவாளோ அப்பொழுது கியாமத்துடைய நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய பணத்தை அனுமதி இல்லாமல் எடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கேஸ் வந்திருக்கிறது, விசாரிக்க வேண்டும். அந்த தந்தையை அழைத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹு யுக்ரீயுக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கிறான். அந்த தந்தையை விசாரிப்பதற்கு முன்னால் அவருடைய உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த வசனங்களை கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த தந்தை வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க முன்னரே சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். அந்த மனிதர் நீண்ட ஒரு கவிதையை படிக்கிறார். கதவு துக்க மௌலூதன் என்று ஆரம்பிக்கிறது நீண்ட ஒரு கவிதை. ஓ மகனே, உன்னை பெற்று வளர்த்திருப்பதற்காக எவ்வளவு கஷ்டங்களை நான் பட்டிருக்கிறேன், எவ்வளவு சுமைகளை நான் சுமந்திருக்கிறேன், எத்தனை மனிதர்களிடத்தில் ஏச்சு வாங்கியிருக்கிறேன், எத்தனை மனிதர்களிடத்தில் அடி வாங்கியிருக்கிறேன். நீ நோயாளியாகிவிட்டால் நானும் உனது தாயும் இரவெல்லாம் உறங்காமல் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்போம். உன்னை எங்கெல்லாம் கொண்டு சென்று வைத்தியம் செய்ய வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று வந்தோம். இப்படி நீண்டொரு கவிதையை படிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவிதையை கேட்டு அழுந்து விட்டார்கள். மஜ்லிஸில் இருந்து எழுந்து சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய தந்தைக்கே சொந்தமானது என்று அந்த சஹாபியை திருப்பி அனுப்பினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களை கவனிப்பது என்பது இஹ்சான் அல்ல, பெற்றோர்களை கவனிப்பது உபகாரம் அல்ல, பெற்றோர்களை கவனிப்பது கடன். நாம் ஏழாமையில் இருக்கும் போதே அவர்கள் எங்களை கவனித்தார்கள், இப்பொழுது அவர்கள் இயலாமையில் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் கவனிப்பது கடன். மூன்று பருவங்கள். முதல் பருவம் இயலாமையுடைய பருவம், சிறு பிராயம். இரண்டாவது பருவம் வாலிபத்தினுடைய பலத்தினுடைய பருவம். மூன்றாவது பருவம் மறுபடியும் இயலாமை, வயோதிபத்தினுடைய பருவம். நாம் முதல் கட்டத்தில் இருக்கும் போதே அவர்கள் இரண்டாவது கட்டத்தில் இருந்தார்கள், எங்களை கவனித்துக் கொண்டார்கள். நாம் இரண்டாவது கட்டத்திற்கு வந்திருக்கிறோம், அவர்கள் மூன்றாவது கட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நாம் இப்போது அவர்களை கவனிப்பது கடன், உபகாரம் இல்லை. கனிமான சகோதரர்களே, அசாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போதே ஒரு கபரை கடந்து சென்றார். இந்த சம்பவம் தாயிஃபாக இருந்தாலும் நம்பகத்தகுந்த உலமாக்கள் படிப்பினைக்காகவே எழுதியிருக்கிறார்கள். இந்த ரீதியில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அசாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கபரை கடந்து செல்கிறார்கள். கபரில் உள்ள மனிதர் எழும்புகிறார். உடம்பு மனித உடம்பு, தலை கழுதையாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டார், யார் இது, என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு குடிசை விளங்குகிறது, அங்கு ஒரு பெண் இருக்கிறாள், அவளுடைய மகன் தான் இந்த மனிதர். அவளிடம் கேட்டால் உண்மை தெரியலாம் என்று சொல்ல அசாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெண்ணை சந்திக்கிறார்கள். அந்த பெண் சொல்கிறாள், என்னுடைய மகன் நல்ல ஒரு மனிதன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் அடிக்கடி எனக்கு கழுதை கழுதை என்று ஏசுவான், அதனால தான் இந்த நிலைமை என்று அந்த தாய் சொல்கிறாள். சுபஹானல்லாஹ், எங்களில் எத்தனை பேர் எத்தனை தோற்றங்களில் மாற்றப்பட போகிறோமோ தெரியாது. என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் தாய்க்கு ஏசுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதுவரை பெற்றோர்களுக்கு நோயினை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தினோம். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தால், பெற்றோர்களுக்கு ஹிதுமத் செய்தால் என்ன கிடைக்கும்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே தந்தையுடைய வஃபாத், அரபியர்களுடைய வளமையின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமா சாதியாவிடம் ரெண்டு வருடங்கள் பால் குடித்தார்கள். ஹலீமா சாதியா மேல் மிச்சமாக இன்னும் ரெண்டு வருடங்களை வீசிக் கொண்டார். அதற்கு பின்னால் ரெண்டே ரெண்டு வருடங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயோடு இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதாக இருக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயும் தாயுடைய அடிமையும் அபுவா என்ற இடத்துக்கு சென்றார்கள். அங்கு வைத்து தாயுடைய வஃபாத், தாய் அங்கு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை கட்டி பிடித்துக் கொண்டு அழுந்து கொண்டே இருந்தார்கள், வர மறுத்தார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு 6 வயது குழந்தையுடைய முழு உலகமுமே தாய் தான். சாப்பிட வேண்டும் என்றாலும் தாய், உறங்க வேண்டும் என்றாலும் தாய், எல்லா நேரங்களிலும் தாய் வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் தாயுடைய வஃபாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை கட்டி பிடித்துக் கொண்டே அழுந்து கொண்டே இருந்தார்கள். அந்த அடிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழுத்துக் கொண்டு சென்றார். கனிமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனா இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறியதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 54வது வயதில் கவலைப்படுகிறார்கள். காஷ்மீரி மா ஜிந்தா ஹோ, காஷ்மீரி மா ஜிந்தா ஹோ, என்னுடைய தாய் ஹயாத்தோடு இருக்கக்கூடாதா? கனிமான சகோதரர்களே, ஹிஜ்ரி 10வது ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ் செய்வதற்காக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்றார்கள். இடையில் அபுவா என்ற இடம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒட்டகத்தை மேட்டு பகுதிக்கு திருப்பினார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு போகிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது தன்னுடைய தாயை ஜியாரத் செய்ய, தன்னுடைய தாயுடைய கபரை ஜியாரத் செய்ய. ஒட்டகத்தில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய கபரை கண்டதும் இறங்கி அழுந்து கொண்டே போய் கபரை கட்டி பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் இருந்தார்கள். சிறு குழந்தை அழுவது போன்று அழுந்தார்கள். அங்கிருந்த அனைத்து சஹாபாக்களும் அழுந்தார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று இரவு என்னுடைய தாயோடு இராக்களிக்க நான் விரும்புகிறேன். அன்று இரவு அபுவா என்ற இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனைத்து சஹாபாக்களும் இராக்களித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களுடைய பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் ஒருவர் தான் நபி ஈசா அலைஹி இஸ்லாம். மரியம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு ஆண் துணையின்றி ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். நீண்ட சம்பவம். மரியம் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் தவறாக பேசியது. சொன்னார்கள், யா மரியமோ லகத் ஜிதி ஷைஅன் ஃபரியா, இளைவான் ஒரு செயலை செய்து விட்டாயே. யா உக்த ஹாரூன் மா கான அபூக இம்ரா ஸௌஇ வ மா கானத் உம்முக பகியா. ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தந்தை கெட்டொரு மனிதராக இருக்கவில்லை, உன்னுடைய தாய் கெட்ட நடத்தையுடையவளாக இருக்கவில்லை, நீ ஏன் இப்படி செய்தாய்? மரியம் அலைஹி ஸலாம் எதுவுமே பேசவில்லை. ஃபஷாரத் இலை, குழந்தையின் பக்கம் சைக்கினை செய்தார்கள். சொன்னார்கள், கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபியா, தொட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோடு நாம் எப்படி கதைப்போம்? அல்லாஹு தஆலா நபி ஈஸா அலைஹி ஸலாம் அவர்களை கை குழந்தையாக இருக்கும் போதே பேச வைக்கிறான். கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆச்சானியல் கிதாப் வ ஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்தான், என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். தொடர்ந்து சொல்கிறார்கள், வ அவ்சானி பிஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா, என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் காலம் எல்லாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய ரப் எனக்கு வசிய செய்திருக்கிறான். வபர்ரம் பிவாலிதத்தி, என்னுடைய தாயோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றும் என்னுடைய ரப் எனக்கு வசிய செய்திருக்கிறான். யஹ்யா அலைஹி ஸலாம், ஈசா அலைஹி ஸலாம் அவர்களுடைய குடும்பம், ஜக்கரியா அலைஹி ஸலாம் அவர்கள் வயோதிபத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்மஹு யஹ்யா, உங்களுக்கு ஒரு குழந்தையை நாம் தருகிறோம், அவருடைய பெயர் யஹ்யா. ஜக்கரியா அலைஹி ஸலாம் வயோதிபத்தில் இருக்கிறார். பிள்ளை கிடைக்கிறது, வளர்ந்து ஆளாகிறது, பெற்றோர்கள் இன்னும் வயதாகி விட்டார்கள். யஹ்யா அலைஹி ஸலாம் தன்னுடைய பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது. வபர்ரம் பிவாலிதை, அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தார், உபகாரமாக நடந்தார். கனிமான சகோதரர்களே, யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களுடைய சம்பவம் மிக விரிவான சம்பவம். அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குர்ஆனில் சொன்னது போன்று வேற எந்த ஒரு நபியுடைய வாழ்க்கை வரலாறையும் குர்ஆனில் சொல்லவில்லை. நபி யூசுப் அலைஹி ஸலாம் கிணற்றில் வீசப்படுகிறார்கள். ஒரு பிரயாண கூட்டம் எடுத்துக்கொண்டு சென்று ஈஜிப்டில் அடிமையாக விற்பனை செய்தார்கள். அவரை வாங்கியது ஈஜிப்டினுடைய கவர்னர். காலப்போக்கில் யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. மிஸ்ரினுடைய ஈஜிப்டினுடைய நிதியமைச்சராக ஆக்கப்படுகிறார்கள். இவருடைய பெற்றோர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தார்களோ அந்த பகுதிக்கு கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. நீண்ட சம்பவம். யூசுப் அலைஹி ஸலாம் தன்னுடைய பெற்றோர்களை அழைக்கிறார்கள். நபியாக இருந்து, ரசூலாக இருந்து, ஒரு நிதியமைச்சராக இருந்து தன்னுடைய பெற்றோர்களை தனது அரசில் அமர வைத்தான். யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு பணம், பட்டம், பதவி, அழகு, அறிவு அனைத்துமே இருந்தது. அனைத்தும் இருந்தும் தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினார். இந்த ஐந்து பண்புகளில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு இருந்தாரே, பெற்றோர்களை நாம் கேவலப்படுத்துவோம், எங்களோடு அழைத்து செல்ல வெட்கப்படுவோம், முக்கியமான கூட்டங்களுக்கு அழைத்து செல்ல மாட்டோம். ஏன், இவர் என்னுடைய தந்தை என்று சொல்வதற்கு வெட்கம், இவர் என்னுடைய தாய் என்று சொல்வதற்கு வெட்கம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனத்தில் ஏற்றினார்கள், அரசில் அமர வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தும் போதே அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், அதில் சந்தேகமில்லை. ஹாரிஸா பின் நுஃமான் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவில் குர்ஆனை பிரட்டி ஓதுகிறார். அந்த சத்தம் சுவர்க்கத்தில் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள், ஹாரிஸா விசேஷமாக என்ன அமல் செய்கிறார்? ஹாரிஸா பின் நுஃமான் ரழியல்லாஹு அன்ஹு விசேஷமாக எந்த ஒரு அமலையும் செய்யவில்லை. அவருடைய பெற்றோருடைய ஹிதுமத்தை அவரே செய்வார், அவருடைய பெற்றோருடைய ஆடையை அவரே கழுவுவார். காதிம்களுக்கு சொல்ல மாட்டார், மனைவிக்கு சொல்ல மாட்டார், அவர்களை அவரே குளிப்பாட்டி விடுவார், அனைத்தையும் அவராக செய்வார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கண்ணியம், குர்ஆனை மதீனாவில் திரட்டி ஓதினால் அந்த சத்தம் சுவர்க்கத்தில் கேட்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் என்னோடு இருக்கக்கூடிய மனிதரை எனக்கு காட்டிவிடு. அல்லாஹு தஆலா இந்த மனிதர் தான் என்று அறிவிக்க மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை தேடி சென்றார்கள். அந்த மனிதரை விசாரித்தால் அவர் சாதாரண ஒரு மனிதர், இறைச்சி கொத்தக்கூடிய ஒரு மனிதர், பெரிதாக எந்த ஒரு அமலையும் செய்வதாக இல்லை. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீடு வரை சென்றார். கேட்டார்கள், உங்களுடைய வீட்டில் ஒரு விருந்தாளியாக தங்க முடியுமா? அந்த மனிதர் அனுமதி கொடுத்தார். அவருக்கு தெரியாது வந்திருப்பது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று. மூஸா அலைஹிஸ்ஸலாம் இந்த மனிதனுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சமயத்தார் யாரோ ஒரு பெண் உறங்கி இருக்கிறாள். அந்த பெண்ணை இடது கையால் தாங்கி கொஞ்சம் உயர்த்தி சாப்பாடை ஊட்டிவிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த பெண் சைகை செய்தால் போதும் என்று அதற்கு பின்னால் ஏதோ உளம்பினால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதன் அழைத்து கேட்டார்கள், யார் இந்த பெண்? அவர் சொன்னார், என்னுடைய தாய். ஏதோ வாயால் உளம்பினாலே அது என்ன? அந்த மனிதர் சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய்க்கு நான் ஹிதுமத் செய்வேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாய் துவா செய்வாள், யா அல்லாஹ், என்னுடைய மகனை சுவர்க்கத்தில் மூசாவோடு ஆக்கிவிடு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர், நான் எவ்வளவு தாழ்வானவன், இதெல்லாம் நடக்குமா என்று அந்த மனிதர் சொல்கிறார். அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த கண்ணியம் பெற்றோருக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரே காரணத்தினால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சுவர்க்கத்தில் வாழப்போகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போதே யமனில் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்தார்கள். அவர் நினைத்திருந்தால் மதீனாவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கலாம், சஹாபி பட்டத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் மதீனாவுக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை? அவருடைய தாய்க்கு அவர் ஹிதுமத் செய்து கொண்டிருந்தார். எனக்கு சஹாபி பட்டத்தை விட என்னுடைய தாயுடைய ஹிதுமத் மேல் என்று யமனிலேயே இருந்தவர் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர், நீங்கள் ஒரு மனிதரை சந்திப்பீர்கள், அவருடைய நாடு யமன், அவருடைய கோத்திரம் முராத், அவருடைய குடும்ப கிளை கரண். இதா ரஐதஹு, அவரை நீங்கள் கண்டால் ஃபல் யஸ்தஃகிர் லக, உங்களுக்காக இஸ்திஃபார் செய்ய சொல்லுங்கள், உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்கள் என்று உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். உமர் ரழியல்லாஹு யார்? அவர் ஒரு பாதையால் போனால் ஷைத்தான் அந்த பாதையால் போக மாட்டான், வேறு பாதையால் செல்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு உம்மத்திலேயும் இல்ஹாம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் இல்ஹாம் கொடுக்கப்பட்டவர் அவர், அது உமர் தான். அவருடைய நாவினால் மலக்குமார்கள் பேசுகிறார்கள். அதனால தான் உமர் ரழியல்லாஹு தன்னுடைய மஷ்ராவுக்கு ஏற்ப அதிகமான குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டது. கனிமான சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய காலத்தில் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தேடுகிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் ஹாஜிகள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அனைவர்களும் நின்றிருந்தார்கள். சொன்னார்கள், உங்களில் யமன் வாசிகளை தவிர மற்ற அனைவர்களும் அமருங்கள். யமன் வாசிகள் நின்றிருந்தார்கள். உங்களில் முராத் கோத்திரத்தை தவிர மற்ற அனைவர்களும் அமருங்கள். முராத் கோத்திரம் நின்றிருந்தது. உங்களில் கரண் வம்சத்தை தவிர மற்ற அனைவர்களும் அமருங்கள். ஒரே ஒரு மனிதன் நின்றிருந்தார். கேட்டார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உவைசு பின் ஆமிரி உங்களுக்கு தெரியுமா? அந்த மனிதர் சொன்னார், ஆம் தெரியும், அவர் மினாவில் இருக்கிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அலி ரழியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டே உவைசு பின் ஆமிர் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனத்தினுடைய நிழலில் நஃபீல் சுழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒட்டகம் அவரை வலம் வந்து கொண்டிருக்கிறது. உமர் ரழியல்லாஹு அவர்கள் அலி ரழியல்லாஹு அவர்கள் இருவர்களும் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால் அமர்ந்தார்கள். உவைசுல் கரணிக்கு விளங்கிவிட்டது. யாரோ ஒரு இரண்டு பேர் வந்திருக்கிறார். தொழுகையை சுருக்கிக் கொண்டு சலாத்தை கொடுத்து பார்க்கிறார். வந்திருப்பது யாரோ ரெண்டு மனிதர். கேட்டார்கள், மன் அன்துமா, நீங்கள் இருவர்களும் யார்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அனா அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று. வயசில் கரணி ரஹமத்துல்லாஹி சொன்னார்கள், நான் அதை கேட்கவில்லை, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வைத்த பெயர் என்ன? உடனே அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு முன் வந்து சொன்னார்கள், இவர் தான் கலீஃபா உமர் இப்னு அல்-கத்தாப், நான் அலி இப்னு அபி தாலிப். வயசில் கரணி ரஹமத்துல்லாஹி அலைஹி தடுமாறி போனார். அஸ்ஸலாமு அலைக யா அமீரல் முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக யா அலி இப்னு அபி தாலிப். சங்கடம் தெரிவித்தார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை கண்டதில்லை, அதனால் தான் இப்படி பேசிவிட்டேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்காகவே இஸ்திஃபார் செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வைஸ்ல கரணி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவர்களுக்கு ஏன் இந்த அந்தஸ்தை கொடுத்தார்? அவருடைய தொழுகையாலோ, ஹஜ்ஜாலோ, உம்ராவாலோ, அவருடைய அமளி பாத்தினாலோ அல்ல, அவர் பெற்றோருக்கு செய்த ஹிதுமத்தினால். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் ஹதீஸை கற்ற எவரும் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள், பெற்றோர்களுடைய மனதை நோவடிக்க மாட்டார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அந்தளவு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களில் மிக முக்கியமான ஒருவர். அவர் என்ன செய்வார்? அடிக்கடி தாயை அழைக்க வேண்டி ஏற்படும், மெதுவாகத்தான் அழைப்பார். ஒரு நாள் சத்தம் போட்டு அழைத்து விட்டார். அதற்காக கவலைப்பட்டு அழுந்து ரெண்டு அடிமைகளை உரிமை விட்டார். சத்தமாக தாயை அழைத்ததற்கு இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயோடு கதைக்கும் பொழுதெல்லாம் மிக தவாதுவோடு, பணிவோடு கதைப்பார்கள், பெருமையோடு கதைக்க மாட்டார்கள், இரக்கத்தோடு தாழ்வாக கதைப்பார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்மை தேடி பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் அவருக்கு இருந்தது. தாய் அதற்கு மறுத்துவிட்டால், தாய் போக வேண்டாம் என்று சொல்ல இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை. தாயுடைய வஃபாத்துக்கு பின்னால் தான் ஊரை விட்டு பல பகுதிகளுக்கு இல்மை தேடி சென்றார்கள். இமாம் ஸஹபியே சொல்கிறார், எனக்கு என்னுடைய இல்மில் பரக்கத் கிடைத்தது என்னுடைய தாயுடைய பேச்சை கேட்டதற்காக வேண்டிதான். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மூன்று விடயங்கள் ஒன்றோடொன்று பிணைந்தே குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். அகீமுஸ்ஸலா வ ஆதுஸ் ஸகா, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். குர்ஆனுடைய ஒன்பது இடங்களில் அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹு ஸலா அவனுக்கு நன்றி செலுத்துமாறு சொல்கிறான், பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துமாறு சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால், ரிஸ்கில் பிசினஸில் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், ரெண்டே ரெண்டு விடயங்களை செய்யுங்கள். ஃபல்யபர் வாலிதை வல்யசில் ரஹிமா, பெற்றோர்களோடு உபகாரமாக நடக்கட்டும், சொந்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். இந்த இரண்டையும் செய்தால் நீண்ட காலம் வாழலாம். எங்களுடைய பிசினஸில் ஒரு நாளும் நாம் விழமாட்டோம், முன்னேறி கொண்டே செல்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உங்களுடைய தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? சந்தோஷப்படுங்கள், சுவர்க்கம் செல்ல ரெண்டு வழிகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அவர்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களுடைய ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றி வையுங்கள். நாம் எவ்வளவு காலம் ஹயாத்தோடு இருக்க போகிறோமோ தெரியாது, அவர்கள் இன்னும் எவ்வளவு காலம் ஹயாத்தோடு இருக்க போகிறார்களோ தெரியாது. அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவு செய்வோம், ஆசைகளை நிறைவு செய்வோம், அவர்களுடைய மனதை எப்பொழுதும் குளிர வைப்போம். எங்களுடைய தாயோ தந்தையோ வஃபாத்தாக இருந்தால் அவர்களுக்கு நான் உபகாரமாக நடக்கவில்லை, இப்பொழுது கவலை வருகிறது, தோபா செய்கிறேன், அவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? கபரில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், எனக்காக யாரும் துஆ செய்ய மாட்டார்களா? எனக்காக யாரும் இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டார்களா? எனக்காக யாரும் சதகா செய்ய மாட்டார்களா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்களில் இருவர்களோ அல்லது இருவரில் ஒருவரோ வஃபாத்தாக இருந்தால், முதலாவது அவர்களுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவமன்னிப்பு தேடுவோம், அதிகமாக துஆ செய்வோம். யா அல்லாஹ், அவருடைய கபர்களை விசாலமாக்கிவிடு, சுவர்க்கத்தில் பூஞ்சோலையாக ஆக்கிவிடு, ஜனத்தில் சிறுதோசி அவர்களுக்கு வாஜிபாக்கிவிடு, கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்தை கொடுத்துவிடு என்று அடிக்கடி துஆ செய்வோம். மூன்றாவதாக சதகா ஜாரியா, நிரந்தர தர்மமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்வோம்.
மஸ்ஜித் கட்டி கொடுப்பதோ, பொதுவான கிணறுகள் செய்து கொடுப்பதோ, பாதைகள் செய்து கொடுப்பதோ, அல்லது குரானை வாங்கி கொடுப்பதோ, ஹதீஸுடைய கிதாபுகளை வாங்கி கொடுப்பதோ, மார்க்கத்தினுடைய தஃப்ஸீருடைய கிதாபுகளை வாங்கி கொடுப்பதோ, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை என்னுடைய தாயுடைய பெயரிலேயோ தந்தையுடைய பெயரிலேயோ நாம் வக்ஃப் செய்துவிட்டால், சதகா செய்துவிட்டால், அது இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவர்களுக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக, எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் யாரோடெல்லாம் நெருங்கி பழகினார்களோ அவர்களோடு நாம் நெருங்கி பழகுவோம். அவர்கள் ஏதாவது சத்தியம் செய்திருந்தால், வாக்கு கொடுத்திருந்தால், அவைகளை நிறைவு செய்வோம். பெற்றோர்கள் வஃபாத்தாக இருந்தால் இந்த ஐந்தையும் தான் சொல்லலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய பிள்ளைகள் நாம் வயோதிபத்தில் இருக்கும் போதே எங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இரக்கமாக அன்பாக எங்களுடன் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு வேலைதான் அவர்களுக்கு மார்க்க அறிவை கொடுப்பது, மார்க்க பற்றை கொடுப்பது. அவர்களுக்கு நாம் அனைத்தையும் செய்து கொடுத்து, உலக படிப்புகள் அனைத்தையும் கொடுத்து, தேவையான அனைத்தும் செய்து கொடுத்து, மார்க்க பற்றையும் மார்க்க அறிவையும் கொடுக்க மறந்தோம் என்றால் நிச்சயம் வயோதிபத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டி வரும். குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு இருந்தால் நிச்சயம் அவர்கள் பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்த மாட்டார்கள், பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்த மாட்டார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு அன்பாக பாசமாக உங்களுடைய வயது காலத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான மார்க்க அறிவை கொடுங்கள், மார்க்க பற்றை கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு இல்லை என்றால் நிச்சயம் தவறான வழியில் செல்வார்கள். தவறான வழியில் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கையையும் நாசமாக்கிக் கொள்வார்கள். கடைசி காலத்தில் நாங்களும் கஷ்டப்பட வேண்டி வரும். கனிமான சகோதரர்களே, ஜெர்மனில் ஒரு சிறிய 5-6 வயது சிறுவன் மஸ்ஜிதுக்கு வந்து இமாமிடம் சொல்கிறான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். இமாமுல் மஸ்ஜித் கேட்டார், உன்னை யார் இங்கு அழைத்து வந்தது? என்னுடைய தாய் மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கிறார். அந்த பெண்ணை இமாமுல் மஸ்ஜித் சந்தித்தார். கேட்டார்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், ஏன் உங்களுடைய பிள்ளையை முஸ்லீமாக்க விரும்புகிறீர்கள்? அந்த பெண் சொன்ன பதில், என்னுடைய வீட்டுக்கு முன் வீட்டில் ஒரு முஸ்லிம் குடும்பம் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பாடசாலை செல்லும் போது, பள்ளிக்கூடம் செல்லும் போதெல்லாம் தாயை கட்டி பிடித்து முத்தமிட்டு விட்டு தான் செல்கிறார்கள். என்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுங்கள், என்னையும் அது போன்று என்னுடைய பிள்ளை கண்ணியப்படுத்தும். கண்ணியமான சகோதரர்களே, மார்க்க அறிவு இருந்தால் நிச்சயம் பெற்றோர்களை உதாசீனம் செய்ய மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு தேவையான மார்க்க அறிவை நாம் கொடுப்போம், இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வார்கள். உலகம் கெட்டு போய் இருக்கிறது, தவறான வழியில் செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மார்க்க பற்றும் மார்க்க அறிவும் இல்லை என்றால் இன்று எங்களுடைய நாட்டில் போதை வஸ்துகளுடைய பாவனை பரவலாக இருக்கிறது. போதை பொருட்களுடைய பாவனையில் இலங்கைக்கு 4 இடம். பெரும் பெரும் நாட்டையெல்லாம் இந்த விடயத்தில் இலங்கை பின்தள்ளிவிட்டது. 15 வயது முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்கள் போதை பொருட்களை பாவிக்கிறார்கள். ஆண் பெண் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் 243 மில்லியன் மக்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கடந்த 3 வருடங்களில் 600,000+ மேற்பட்டவர்கள் போதை வஸ்துகளை பாவித்ததால் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளருங்கள். முதலாவது பின் அக்பரில் கபாயிர், இது மிக பெரும் பாவம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதை தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். முதலாவது பெரும் பாவம். அடுத்ததாக உடம்பினுடைய ஒவ்வொரு பார்ட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும், மன அழுத்தத்தை உண்டாக்கும், கால போக்கில் ஒரு சைக்கோவாக மாறிவிடுவான். உங்களுடைய பிள்ளைகள் தவறான வழியில் சென்றால் அதுக்கு நீங்களும் தான் காரணம். அவர்களை சீர்திருத்தாமல் இருந்தது, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்காமல் இருந்தது உங்களுடைய குற்றம். பிள்ளைகளுடைய பாவங்களில் பெற்றோர்களுக்கும் பங்கிருக்கிறது. திருமண வயதாகி அவர்களை திருமணம் செய்து கொடுக்காமல், உங்களுடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், தவறான வழியில் சென்றால், தவறான ஒரு பார்வை பார்த்தால் கூட அதில் பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஃபைன்னமா இஸ்முஹு லியபி, அவருடைய பாவத்தில் அவருடைய தந்தைக்கும் பங்கு இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான மார்க்க அறிவை கொடுப்போம், மார்க்க பற்றை கொடுப்போம், அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்வார்கள், எங்களையும் எங்களுடைய கடைசி காலத்தில் நல்ல முறையில் கவனித்துக் கொள்வார்கள். கனிமான சகோதரர்களே, எத்தனையோ பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் சாலிஹான முறையில் வளர்த்திருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆசைப்பட்டு அதற்காக எல்லா தியாகங்களையும் செய்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள், அவர்களை சீர்திருத்தம் செய்து கொள்ள மறந்து விட்டார்கள். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய தவறுகள் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும், அதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய ஒரு சிறிய தவறு என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை மாற்றலாம், என்னுடைய ஒரு சிறிய தவறு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை மாற்றலாம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், ஒரு குருடன் வருகிறார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அந்த குருடனிடம் கேட்டார்கள், உன்னுடைய தந்தையுடைய பெயர் என்ன? இந்த மனிதர் தான் என்று அவர் சொல்ல, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உன்னுடைய கண் பார்வை இல்லாமல் போனதற்கு காரணம் உன்னுடைய தந்தை செய்த ஒரு தவறுதான். பெற்றோர்கள் செய்கின்ற தவறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் புதிதாக திருமணம் நடைபெறுகிறது, குழந்தை பெறக்கூடிய காலம் வருகிறது. இரண்டு பேர்களும் நினைக்கிறார்கள், நாம் அல்லாஹ்வை பயந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை பிரகாரம், அவர்களுடைய வாழ்க்கை முறை பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வோம், எங்களுடைய பிள்ளையையும் சாலிஹான முறையில் வளர்த்தெடுப்போம் என்று ஒன்றுபட்டு பிள்ளை பிறக்கிறது, சாலிஹான முறையில் வளர்த்தெடுக்கிறார்கள், ஊரெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், எவ்வளோ நல்ல ஒரு பிள்ளை, எவ்வளோ சாலிஹான ஒரு பிள்ளை என்று ஊரெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த சிறுவன் ஒரு கடையில் அத்திப்பழத்தை திருடிவிட்டான். அந்த கடையுடைய ஓனர் பெற்றோர்களிடம் முறைப்பாடு செய்கிறான். பெற்றோர்கள் மனமுடைந்து போய்விட்டார்கள், பிள்ளைக்கு அடிக்கவில்லை, ஏசவில்லை. அவர்கள் மஷூரா செய்தார்கள், நான் என்ன தவறு செய்தேன், நீ என்ன தவறு செய்தாய், தாயும் தந்தையும் யோசிக்கிறார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தோம். யோசிக்க யோசிக்க அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, ஆரம்பத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அத்தி மரம் இருந்தது, அதனுடைய ஒரு கிளை இவர்களுடைய காணிக்கு கொஞ்சம் சாய்ந்திருந்தது, அதிலிருந்து பழங்கள் விழுந்து கொண்டிருக்கும், அதை இந்த பெண் எடுத்து அந்த பகுதிக்கு வீசி விடுவாள். வீசி விடும் போது விரலில் லேசாக நசுங்கி இருந்தது, ஆசையில் ஏதோ அதை சூப்பி விட்டார். அந்த ஹராம் உடம்பில் கலந்ததுதான் இன்று அந்த பிள்ளையை ஒரு கள்ளனாக நிறுத்தியிருக்கிறது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, சில பாவங்கள் இருக்கிறது சீனி நோயை போல. சுகர் செக் பண்ண போன டாக்டர் கேட்பார், உங்களுடைய வாப்பாவுக்கு சுகர் இருக்கிறதா, உங்களுடைய உமாவுக்கு சுகர் இருக்கிறதா. இது போன்றதான் சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை நாம் செய்தால் எங்களோடு முடிந்து போகாது, பரம்பரைக்கு அந்த நோய் பரவும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்களே, இஃபூ தைஃப நிஸாஉகும் ஃபில் மஹரம் வதஜன்னபு மா லா யலீகு பிமுஸ்லிம், நீங்கள் பத்தினித்தனமாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மஹரமான பெண்களும் பத்தினித்தனமாக இருந்து கொள்வார்கள், முஸ்லிமுக்கு தகுதி இல்லாத விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன ஜினா தைனுன் ஃபைன் அக்ரதுதஹு கான ஜினா மின் அஹ்லி பைதிக ஃபஅலமீ, விபச்சாரம் என்பது கடன், அந்த கடனை நான் எடுத்துக்கொண்டால் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் அந்த கடனை நிவர்த்தி செய்வார்கள். நான் விபச்சாரம் செய்தால், ஹராமான ஒரு பார்வை பார்த்தால், ஹராமான ஒரு தொடுதல் தொட்டால், அந்த கடனை என்னுடைய மனைவி நிவர்த்தி செய்வாள், அல்லது மகள் நிவர்த்தி செய்வாள், மகன் நிவர்த்தி செய்வான். கனிமான சகோதரர்களே, சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் அந்த கடனை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் எங்களுடைய வீட்டில் விபச்சாரம் நடக்கும். கனிமான சகோதரர்களே, எங்களுடைய தவறுகள் பாவங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் ஆழமாக எங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்வோம். பாவத்தினுடைய சிந்தனை வருகிறதா? பாவத்தினுடைய சந்தர்ப்பம் வருகிறதா? முதலாவது நினைப்போம், இந்த பாவத்தை நான் செய்தால் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் நாசமாக்குகிறேன். இரண்டாவது நாம் நினைப்போம், இந்த பாவத்தை நான் செய்தால் இதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன தண்டனையோ தெரியாது, இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியுமா? ஒரு உருது கவிதர் சொல்கிறாரே, அல்லாஹ்க்கு இத்னி இபாதத் கர் ஜித்னா து உஸ்கா முஹ்தாஜே, அல்லாஹ்வை நீ இவ்வளவு இபாதத் செய், எவ்வளவு நீ அல்லாஹின் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறாயோ, இத்னா குணா கர் ஜித்னா அதாப் சஹ்னே கி தும்மே தாக்கத் ஹே, நீ இவ்வளவு பாவங்கள் செய், அதற்குண்டான தண்டனையை உன்னால் எவ்வளவு சகிக்க முடியுமோ அவ்வளவு பாவங்களை செய்துவிட என்ற ஒரு உருது கவிஞர் சொல்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, பாவம் செய்வதற்கு முன்னால் என்னுடைய உள்ளத்தில் பயம் வர வேண்டும், அச்சம் வர வேண்டும், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் நாசமாக போகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஒரு தவறு செய்தால் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். பிள்ளையுடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டால் அவன் தவறான வழியில் செல்வான். தவறான வழியில் சென்றால் என்னுடைய கடைசி காலத்தில் என்னை ஒழுங்காக பார்ப்பதில்லை, எனக்கு அநியாயம் செய்கிறான், அடிக்கிறான், எனக்கு உணவு தருவதில்லை என்று புலம்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிள்ளை அந்த நிலைமைக்கு வர காரணம் நாம் தான் என்பதை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்விடத்தில் தோபா செய்வோம், அல்லாஹின் பக்கம் பூர்த்தியாக நாம் திரும்புவோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் யோசிப்போம். எங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வோம், அன்பாக பாசமாக நடந்து கொள்வோம். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நாம் செய்து கொடுப்போம். எங்களுடைய பெற்றோர்கள் வஃபாத்தாக இருந்தால் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்வோம், இஸ்திக்பார் செய்வோம். சதகா ஜாரியாவாக ஏதாவது செய்வதற்கு எங்களுக்கு வசதி இருந்தால் கட்டாயம் அதனை செய்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றங்குறைகளை மன்னித்து மறைத்து எங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், தப்பு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தினால் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், இஸ்திக்பார் செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மிக சிறந்த எதிர்காலமாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துறியா அல்லாஹ், ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளை அவர்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கிறியாள்லாம், கேள்வி கணக்கு இல்லாமல் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கிறியாள்லாம், கபருடைய வேதனையை விட்டு அவர்களை பாதுகாத்தறியாள்லாம், மேலான ஜனத்தில் சிறுதோஷியங்களை அவர்களுக்கு வாஜிபாக்கிறியாள்லாம். ஆமீன் ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.